டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிதாவே நீரந்தன் தந்தை, இயேசுவே நீரந்தன் இரட்சக, ஆவியே என் தேற்ற வாழனே, அறிவே என் ஆத்துமாவில். பிதாவே
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர். எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்கு செய்தீர், பாதுகாவலை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவ சோதனை நேரங்களிலே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலும் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலும் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் தங்கள் ஆத்துமாக்களிலே பற்பலவிதமான பாரங்களோடு இருக்கும் ஒவ்வொருவரையும் சன்னிதானத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் இறங்கி சமாதானத்தையும் ஆறுதலையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரணத்தினாலே அவருடைய உள்ளத்திலே அந்த பாரம் ஏற்பட்டது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உம்மேலே பூரண விசுவாசத்தை தாரும், உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய மன தைரியத்தை தாரும். ஐயா, நேரே அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய சந்தோஷத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இன்னமும் பரிசுத்தமாக வாழ வாஞ்சித்து பற்பலவிதமான சோதனை சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும். விழிப்போடு இருந்து பிசாசிற்கு எதிர்த்து நிற்க உமக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொரு நாளும் நீர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கிற குடும்பங்களிலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற எல்லாரையும் இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஐயா, பற்பல வயதினர், ஆண்டவரே, நாங்கள் பெயர் சொல்ல முடியாத பற்பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஒரு அற்புதமான ஆச்சரியமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்தரலும், எடுக்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வழிநடத்தலையும் கொடுத்து சீக்கிரமாய் பூரண சுகம் பெற்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கர்த்தாவே, எனமும் வேலை நிமித்தமாக, குடும்ப வாழ்க்கை நிமித்தமாக வெளிநாடு செல்ல உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே விசா கிடைக்க உதவி செய்தரலும். ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிந்து சரியான நேரங்களிலே கதவுகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் இறங்கி உதவி செய்வீராக. ஆண்டவரே, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிபர்கள் உண்டு ஐயா, திருமணமான சகோதர சகோதரிகள் உண்டு, வேலை இல்லாததினாலே மனமுடைந்து போனவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் இறங்கி அவருடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சீக்கிரமாய் நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ செல்வம் இருந்தாலும் குடும்பத்திலே சமாதானம் இல்லாத பல குடும்பங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். உண்மையாய் உம்மை நேசிக்கிறவர்களாய் அவர்கள் மாற உதவி செய்யும். உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்மை போல கணவனை மனைவியை நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். உம்மை போல ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய கிருபையை தாரும். ஐயா, கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களிலே இருக்கிற சமாதான குறைவிற்கான காரணத்தை அப்புறப்படுத்தி பூரண சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு நேரமாய் கர்த்தருடைய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை தாரும், சரீரத்திலே நல்ல சுகத்தை தாரும், ஆத்ம வாழ்க்கையிலே வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொண்டு சரியானபடி மற்றவர்களுக்கு போதிக்கும் கிருபையை தாரும் ஐயா. ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் அவர்கள் செய்யும் பணியிலே நிலைத்திருக்கும் கனிகளை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னமும் குழந்தை செல்வமற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தங்கி இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் ஆரம்பிக்கிற இந்த புதிய ஆண்டிலே புதிதான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள உதவி செய்தாலும் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் கிருபையை தாரும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிதாய் எடுக்கிற முயற்சிகளிலே உம்முடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும். கற்றுக்கொள்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, எங்கள் சமுதாய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய் அமைய தூய ஆவியானவர்களுக்கு துணை செய்வீராக. ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆவலோடு வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காகவும் தன்னார்வமாய் இந்த பணியிலே உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் அன்பினாலே இந்த ஊழியத்தை ஆதரியுங்கள். எண்ணற்ற மக்கள் கர்த்தருடைய வசனத்தை சரியாய் கற்றுக்கொள்வதற்கு நீங்களும் அவருடைய கரத்திலே ஒரு கருவியாயிருங்கள். இந்நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் அறிமுகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்திலிருந்து எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எனவே நாம் எதையாவது ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அது இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல இயலாது என்றும் பார்த்தோம். யோவான் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அவ்வாறே சொல்லும்படி அவரை விட்டுவிட வேண்டும் என்றும் சிந்தித்தோம். இன்றைய நாட்களிலே தீர்க்க தரிசனமானது வளர்ச்சியடைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது ஆச்சரியமான காரியம். சபையின் சிறந்த கோட்பாடுகள் சில வரலாற்று காலகட்டத்திலே உருப்பெற்றது என்பதை நாம் அறிவோம். முதலாவது வேத உபதேசம், இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அடுத்தது கிறிஸ்துவாகிய நபரை பற்றிய உபதேசம், இது கிறிஸ்து இயல் என்று அழைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிக்கப்படுதல் என்ற கொள்கை உருப்பெற்றது. இன்றும் இந்த கொள்கை நிலைத்திருக்கிறது. இன்று நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே தீர்க்க தரிசனமானது உருப்பெற்று வருகிறது. அதை முன்னேற்றம் பெற வைக்க சிலர் முயற்சிக்கிறார்கள். ஆகவே நாம் எதை கவனிக்க வேண்டும்? யாருக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதிலே கவனமாயிருக்க வேண்டும். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார், தேவன் தம்முடைய பரிசுத்த வார்த்தையிலிருந்து இன்னும் வெளிப்படுத்தும் அநேக சத்தியங்களை உடையவராக இருக்கிறார். லூத்தரும் கால்வினும் அவருடைய காலத்தில் மிகவும் பிரகாசிக்கும் விளக்காக காணப்பட்டார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய முழு ஆலோசனையையும் ஊடுருவவில்லை. தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் சத்தியங்களை பெறுவதற்கு நீங்கள் தயாராயிருங்கள் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இது ஒரு சிறந்த ஆலோசனை. ஏனென்றால் தேவன் தம்முடைய சத்தியத்தை தரிசனம் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது புதிய சமயத்தின் மூலமாகவோ வெளிப்படுத்துவதில்லை. தேவனுடைய வசனத்தை குறித்த சரியான விளக்கங்களிலிருந்து புதிய சத்தியம் வருகிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய காலகட்டத்திலே மக்கள் தீர்க்க தரிசனத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பது உறுதி. குறிப்பாக முதலாம் உலகப் போருக்கு பின்னதாக இந்த பகுதியிலே அதிக ஆர்வம் மக்களுக்கு உண்டாயிற்று. வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின் மீது புதிய விளக்குகள் எரிய ஆரம்பித்துவிட்டன. இவை எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை ஆழமாக தியானிப்பதற்கு வழிவகை செய்தது. இன்று வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு அநேகர் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அநேகமானவை முந்தினவர்களின் புத்தகத்திற்கு நகல்களாகவே காணப்படுகின்றன. அடுத்ததாக நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்கும்பொழுது வரைபடத்தை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது அது குழப்பத்தையே கொடுக்கும். மேலும் வரைபடம் மிகவும் சுருக்கமானதாக இருப்பதனால் போதுமான தகவல்களையும் அதிலே நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. ஒருவேளை எளிதாக புரிந்து கொள்ளலாம், ஆனால் அதிக தகவல்களை அது தராது. ஆகவே அநேக வரைபடங்களை நாம் பயன்படுத்தாவிட்டாலும் ஒரு வரைபடத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். அதன் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் பலதரப்பட்ட நிலைகளையும் மொத்தத்தில் உள்ள நிலையை குறித்த சுருக்கத்தையும் தந்திருக்கிறேன். நீங்கள் அந்த வரைபடத்திலே பார்க்கிறது போல இது கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்தும் அவர் பரத்துக்கு ஏறினதிலிருந்தும் ஆரம்பமாகிறது. முதலாம் அதிகாரத்திலே நாம் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை பார்க்கிறோம். இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களிலே சபையை குறித்து பார்க்கிறோம். நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களில் பரலோகத்தில் இருக்கின்ற சபையை பார்க்கின்றோம். அடுத்ததாக பூமியிலே மகா உபத்திரவ காலம் ஏற்படுகிறதை ஆறாம் அதிகாரம் முதல் பதினெட்டாம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். பத்தொன்பதாம் அதிகாரத்திலே கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். இருபதாம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் ஆயிர வருட அரசாட்சியை குறித்து வாசிக்கிறோம். பின்னர் மகா வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அங்கே இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 21-22 அதிகாரங்களிலே நித்தியம் ஆரம்பமாகிறது. இதுவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் விளக்கங்கள். ஸ்டாஃபர் என்ற தேவ மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு சரியான யுத்தத்தை நடத்திய முதல் பேரரசர் டொமிஷியன் என்பவர். அப்போஸ்தலனாகிய யோவானின் தலைமையின் கீழ் திருச்சபையானது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தது. நீரோ மன்னன் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பேதுருவையும் அழித்தான். இவன் அவர்களை யூத தேச துரோகிகளாக கண்டான். கிறிஸ்தவ இயக்கத்தின் பின்பு பேரரசர்களின் மகிமையை பயமுறுத்திய ஒரு புரிந்து கொள்ள முடியாதவர் நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்ட முதலாவது பேரரசனாக இந்த டொமிஷியன் இருக்கிறார். இவரே இந்த புரிந்து கொள்ள முடியாத உருவத்திற்கு எதிராக முதலாவது போர் அறிவிப்பு செய்தவர். முதலாவதாக அந்த போரிலே தோற்று போனவரும் இவரே. வரப்போகின்ற காரியத்தின் முன் அனுபவமாக இது இருக்கிறது என்கிறார். இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அதை வலியுறுத்தி கூறுவதற்காக உங்கள் கவனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று வாசிக்கிறோம். இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அவர் மாம்சத்திலிருந்த நாட்களை நாம் பார்க்க முடியும். அங்கே இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாட்டை அவர்கள் கொடுக்கவில்லை. அங்கே அவருடைய சிறுமையை காண்பீர்கள். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய மகிமையிலே அவரை காண்கிறீர்கள். நடக்கிற யாவற்றிற்கும் அவரே பொறுப்புள்ளவராய் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவரே முழுவதும் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இங்கே திரைக்கு வெளியே கொண்டு வரப்படுகிறார். ஸ்னெல் என்ற வேத மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆட்டுக்குட்டியே மையத்தில் இருக்கிறது, அதை சுற்றிலும் மற்ற எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன, அதன் அஸ்திவாரத்தின் மீது நிலைத்திருக்கிற யாவும் கட்டப்பட்டிருக்கிறது, அதன் ஆணி மீது எல்லாம் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, எல்லாமே சுட்டிக்காட்டுகிற பொருளாக அது இருக்கிறது, அந்த நீரூற்றிலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் புறப்படுகிறதாயிருக்கிறது, அந்த ஆட்டுக்குட்டி வெளிச்சமாக மகிமையாக ஜீவனாக வானத்திற்கும் பூமிக்கும் கர்த்தராக அவருடைய முகத்திற்கு முன்பாக எல்லா தீட்டான காரியங்களும் ஓடியே தீரும் என்றும் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியின் பூரணம் தெரிகிறதாயிருக்கிறது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும்பொழுது ஆட்டுக்குட்டியை காணாமல் வெகு தூரம் சென்றுவிட முடியாது. சாலையிலே திசை காட்டும் கம்பம் நம்மை நினைப்பூட்ட வைக்கப்பட்டிருக்கிறது போல அவர் இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பாவங்களை கழுவியவர். இப்பொழுது மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்யும். இந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் பூமியின் மீது ஆட்சி செய்யப் போகிறார். அதுவே தேவனுடைய நோக்கம், அதுவே தேவனுடைய எண்ணம். நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷம் உண்மையில் கடினமான புத்தகம் அல்ல. அந்த புத்தகம் தானாகவே தன்னில் தானே பிரிக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனி பிரிவு தலைப்பு வைத்து பிரிக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லாத ஒரு புத்தகம். யோவான் அவருக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகளின்படி இவற்றை எல்லாம் செய்திருக்கிறார். முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே அவர் நான்கு முக்கியமான காரியங்களை தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரித்தேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்கிறார். பின்னர் அவர் யோவானிடம் எழுதும்படியாக சொல்கிறார். அவருக்கு இயேசு நிகழ்ச்சிகளின் சாரத்தை கோடிட்டு காட்டுகிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்கிறார். அருமையானவர்களே, இது ஒரு அற்புதமான காரியம். இயேசு பெரும் பிரிவுகளை இங்கே கொடுத்து விடுகிறார். உண்மையிலே இதை போன்று வேறு எதுவும் இல்லை. அவர் முதலாவதாக நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பின்னர் அவர் யோவானிடத்திலே நீ கண்டவைகளை எழுது என்று சொல்கிறார். நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைகள் 17 வசனத்திலே வருகின்றன. ஆங்கில வேதாமத்திலே 18 வசனத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்பது இறந்த கால வாக்கியம். இது மனுஷகுமாரன் பரலோகத்தில் இருப்பதை, மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ இருக்கிறவைகளை எழுது என்கிறார். இது நிகழ்காலம். கிறிஸ்துவின் தற்போதைய ஊழியத்தை இது சொல்கிறது. உயிரோடு இருக்கும் இயேசு இன்று காரியங்களை செய்வதிலே மும்முரமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் சபையின் தலைவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இன்றைய சபை இப்படிப்பட்ட குழப்படியான நிலைகளிலே இருக்க காரணம் எது என்று உங்களுக்கு தெரிகிறதா? சபையாகிய சரீரத்திலே தலையாகிய இயேசு துண்டிக்கப்பட்டிருக்கிறார். சபையானது சபையின் தலைவராகிய இயேசுவோடே தொடர்பின்றி இருக்கிறது. அநேக திருச்சபைகளிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கும் நேரங்களை விட வேறு எத்தனையோ காரியங்களை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பதிலிருந்து அது நமக்கு தெளிவாகிறது. இதுதான் இந்த குழப்பங்களுக்கு காரணம். நாம் கிறிஸ்து சபைக்கு செய்யும் ஊழியங்களை குறித்து 2-3 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அடுத்ததாக 3வதாக கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே புத்தகத்தை ஒருவரை தவிர வேறு ஒருவரும் திறக்கக்கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். அவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனவே அதிகாரங்கள் 4-22 வரை எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே யோவானை பார்த்து இயேசு கிறிஸ்து, நீ இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்கிறார். இவைகளுக்கு பின்பு என்பதை நாம் இங்கே கவனமாக கவனிக்க வேண்டும். அதாவது எவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்கிறார்? சபைக்கு பின்பு, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. இதைத்தான் 4-22 வரை நாம் பார்க்கிறோம். அதாவது சபை பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கும் காரியங்களை குறித்தே சொல்லப்படுகிறது. தவறான தர்க்கங்கள் இந்த 3வது பிரிவிற்குள்ளேயே அதிகம் நுழைந்து அந்த நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்திற்கு இழுத்து கொண்டு வருகிறது. இதுவே இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிற இப்படிப்பட்ட புத்திக்கு ஒவ்வாத விந்தையான விளக்கங்களுக்கு வழிவிட்டிருக்கிறது. யோவான் நமக்கு சொல்கின்ற காரியங்களை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது? அவர் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே இறந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால காரியங்களை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவர் எப்பொழுது இந்த இவைகளுக்கு பின்பு உள்ள காலத்திற்கு போகிறார் என்பதையும் அவர் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் இதை தவறவிட்டுவிட முடியாது. இந்த புத்தகத்திற்கு பொருந்தாத முறையிலே விளக்கமளிக்கும் காரியத்தை நீங்கள் பின்பற்றினாலேயே அவற்றை தவறவிட்டு விடுவீர்கள். யோவான் நமக்கு தரும் பிரிவின் அடிப்படையிலே இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, இவரை குறித்து 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடைமை, அதாவது அவருடைய சபையானது இந்த உலகத்திலே இருக்கிறது. இதை குறித்து 2வது 3வது அதிகாரங்களிலே பார்க்கிறோம். 3வதாக இயேசு கிறிஸ்துவின் திட்டம், இதைத்தான் 4-22 வரை உள்ள அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். இதில் இறுதி பகுதியானது இந்த பூமியில் எல்லா காரியங்களும் பூர்த்தியாவதை குறித்து சொல்கிறது. இதுவே இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை ஒரு மகிமையான அற்புதமான புத்தகமாக மாற்றுகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் 1வது பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்கு பொறுப்பாயிருக்கிற மகா பிரதான ஆசாரியரைப் போல மகிமையிலே அவர் காணப்படுகிறார். அவர் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கட்டுப்பாட்டில்தான் எல்லாம் இருக்கிறது. சுவிசேஷங்களிலே அவர் சாந்தமுள்ளவராக, தாழ்ந்த சிந்தை உள்ளவராக, தாழ்ந்த நிலையிலே உள்ளவராக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் தன்னை பூமியிலே எதிராளிகளுக்கு கீழ்ப்படுத்தி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே அவரை குறித்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் முற்றிலும் கட்டுப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் இப்பொழுதும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருந்த போதிலும் இப்பொழுது அவருடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம், அது பூமியை அச்சப்படுத்துகிறது. அவர் கோபத்தில் பேசும்பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு பூமியின் மீது ஆரம்பமாகும். இயேசு கிறிஸ்துவே இந்த புத்தகத்தின் மைய பொருளாயிருக்கிறார். இந்த காட்சி பரலோகத்திற்கு நேராக செல்லும் பொழுது நாம் அவரை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவராய் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே மட்டுமல்ல, வேதாகமம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவே முக்கியமான கருப்பொருளாயிருக்கிறார். வேத வசனங்கள் எல்லாம் தேவனையும் கிறிஸ்துவையும் மையப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறபடியால் அவர் வேத வசனம் முழுவதையும் நிரப்புகிறவராயிருக்கிறார். சுவிசேஷத்தை விட வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வேதம் முழுவதிலும் அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பொறுத்தவரையிலேயும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் இனி என்ன செய்வார் என்ற இரண்டு காரியங்களையும் வலியுறுத்தி சொல்கிறது. பழைய ஏற்பாட்டின் இறுதி புத்தகமான மல்கியா நீதியின் சூரியனை பற்றி குறிப்பிடுவதோடு நிறைவு பெறுகிறது. இது இனிமேலேயே உதிக்கின்றதாயிருக்கிறது. இந்த சபிக்கப்பட்ட உலகத்திற்கு அது நம்பிக்கை அளிக்கிறது. அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதே. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரத்தோடு நிறைவு பெறுகிறது. அது சபையை உலகத்தினின்று எடுத்துக் கொள்வதற்கு இயேசு வரும்பொழுது காணப்படும் அவருடைய தோற்றத்தை அர்த்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கையாக இருப்பது போல கிறிஸ்துவின் இரகசிய வருகை புதிய ஏற்பாட்டின் நம்பிக்கையாயிருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கையாக இருந்தது போல கிறிஸ்துவின் இரகசிய வருகை புதிய ஏற்பாட்டின் நம்பிக்கையாயிருக்கிறது. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பூர்த்தி செய்கிறதாயிருக்கிறது. அடுத்ததாக வேதத்தின் முதலாவது மற்றும் இறுதி புத்தகமான ஆதியாகமத்திற்கும் வெளிப்படுத்தலுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு இணைப்பை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் ஆரம்பத்தை பற்றி சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் முடிவை பற்றி சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இரண்டு புத்தகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளையும் பார்க்க வேண்டும். ஆதியாகமத்திலே பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே பூமி கடந்து போகிறது. ஆதியாகம புத்தகத்திலே சாத்தானின் முதலாவது கலகத்தை குறித்து வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவனுடைய இறுதி கலகத்தை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் சந்திரன், சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் பூமியின் ஆளுகைக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதே வானத்தின் படைப்புகள் பூமியின் நியாய தீர்ப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமத்தில் பகலில் ஆள சூரியன், வெளிப்படுத்தின விசேஷத்திலே சூரியன் தேவையில்லை என்று ஒரு நிலை வருகிறது. ஆதியாகமத்திலே அந்தகாரம் இரவு என்று அழைக்கப்படுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இரவு என்பது இல்லை. ஆதியாகமத்தில் தண்ணீர்கள் எல்லாம் சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இனி சமுத்திரம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே பாவத்தின் நுழைவையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாவத்தின் வெளியேற்றத்தையும் வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே சாபம் இடப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாபம் நீக்கப்பட்டது. ஆதியாகமத்திலே மரணம் நுழைந்தது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இனி மரணம் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் துக்கத்தின் பாடுகளின் ஆரம்பத்தையும், வெளிப்படுத்தின விசேஷத்திலே இனி துக்கமோ கண்ணீரோ இல்லை என்ற சந்தோஷத்தையும் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே முதலாம் ஆதாமின் திருமணம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி ஆதாமின் திருமணம். ஆதியாகமத்திலே மனித நகரமாகிய பாபிலோன் கட்டப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே மனித நகரமாகிய பாபிலோன் அழிக்கப்பட்டது, தேவனுடைய நகரமான புதிய எருசலேம் பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆதியாகமத்திலே சாத்தானின் அழிவு சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாத்தானின் அழிவு நிகழ்த்தப்பட்டது. ஆதியாகம புத்தகத்தின் ஆரம்பமே உலக பார்வை மட்டுமல்ல அண்ட சராசரங்களையும் குறித்த பார்வையாயிருப்பது நம் ஆர்வத்தை தூண்டும் காரியமாயிருக்கிறது. ஆதியாகம முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல வேதம் நிறைவேறும் பொழுது மற்றொரு உலக அண்ட சராசர புத்தகத்தோடு நிறைவு பெறுகிறது. தேவன் தம்முடைய அண்ட சராசரத்தையும் தம்முடைய சிருஷ்டிப்புகளையும் கொண்டு என்ன செய்யப்போகிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு காண்பிக்கிறது. இதை போன்ற ஒரு புத்தகத்தை நாம் வேறு எங்கு காண முடியும்?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:8 வசனத்தின் பின்பாகம்.
டிடபிள்யூஆரின் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.